அடிப்படை வேதாகம சத்தியங்கள் சகரியாபுரன் அவர்கள் வழங்கும் 9வது வேத பாடம் எல்லா பாவங்களிலிருந்தும் மனம் திரும்புதல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய கடந்த வேத பாடத்திலே மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய பொருள் என்னவென்றால் மனதிலே உள்ள ஒரு மாற்றம், பாவத்தை குறித்து மனதிலே உள்ளதான ஒரு மாற்றம். நமக்கு பழைய மனப்பாவத்தின் மேல் இருந்த மனப்பான்மைக்கும் அதிலே நாம் ஈடுபட்டிருந்தோம். இப்பொழுது நாம் அதிலிருந்து விலகி திரும்ப முடியாய் விரும்புகிறோம். நாம் அதில் முற்றிலுமாய் ஜெயம் பெற்று விட்டோம் என்று சொல்லவில்லை. நம்முடைய மனப்பான்மையை மாற்றிக்கொண்டோம், அவ்வளவுதான். உதாரணமாக உங்களுக்கு கோபத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்களுடைய கோபத்திலே மனம் திரும்புதல் என்றால் நீங்கள் இனிமேல் கோபமே படமாட்டீர்கள் என்ற பொருள் அல்ல. ஆனால் அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் கோபப்பட விரும்புவதில்லை. அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் கண்களிலே மீண்டும் இச்சிக்க விரும்பவில்லை. நீங்கள் அதில் வெற்றி பெற்றீர்கள் என்று அர்த்தம் அல்ல. ஆகவே மன திரும்புதலுக்கும் வெற்றிக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு? மன திரும்புதல் என்பது வெற்றிக்கு முதல் படி, ஆனால் அது வெற்றி அல்ல. நாம் தொடர்ந்து அந்த வழியில போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்தேச்சியாய் நாம் தெரிவு செய்து கொண்டே போகிறோம், அதுதான் நம்மை வழிமுள்ளவர்களாய் மாற்றும். ஆகவே தான் நாம் தொடர்ந்து மன திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே 2-3 அதிகாரங்களிலே ஆண்டவர் 7 சபைகளில் உள்ள மூப்பர்களுக்கு அவர் பேசுகிறார். இவர்களெல்லாம் சபையின் தலைவர்கள். அதிலே 5 தலைவர்களும் அவர்கள் சபைகளும் அதிலே எவ்வளவு பாவத்திலே இருந்து கொண்டிருந்தன. ஆண்டவர் அவளை பார்த்து மனம் திரும்பும்படியாய் சொன்னார். அவருடைய வார்த்தையை சீரிய முறையில் எடுத்துக்கொண்டு அதை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது அவர்களுக்கு சுட்டி காண்பித்த தவறிலிருந்து அவர்கள் திரும்ப வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களிலே தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்கள் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை சுட்டி காட்டும் பொழுது அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொன்னார். இவைகள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய செய்தியாகும். இயேசு கிறிஸ்துடைய கடைசி செய்திகள் சபைக்கு வெளிப்படுத்தின இயேசு கொடுத்த கடைசி செய்திகள் என்று சொல்லலாம். இயேசுடைய கடைசி செய்தி என்ன? அவருடைய சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே மனம் திரும்பு, நீ ஜெயாளியாக மாறு. இதுதான் மத்தேயு 4 அதிகாரத்தில் அவர் பிரசங்கித்த ஊழியத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பிரசங்கித்த முதல் செய்தி. அவர் சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களில் கொடுக்கக்கூடிய கடைசி செய்தியும் அதுதான், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு கருப்பொருள் ஏன் இப்பொழுது அடிக்கடி பேசப்படுவதில்லை? கிறிஸ்துவ சமயத்தில் அரிதாக பேசப்படுகிறது. ஏன்? மனம் திரும்பும் செய்தியானது இன்றைக்கு காணப்படாமல் போய்விட்டது. வேறொரு சுவிசேஷம் இன்றைக்கு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்புதல் இல்லாத ஒரு சுவிசேஷம் அது, பொய்யான சுவிசேஷம் அது, போலியான சுவிசேஷம். உங்களை மனம் திரும்ப வேண்டாம், ஆனால் விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடாது, அது போலியான சுவிசேஷம். சில இறையியல் வல்லுநர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மனிதனால் மனம் திரும்ப முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவன் அவ்வளவாய் கெட்டுப்போய்விட்டான், தீமையில் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். தேவன் அப்படியானால் மனிதர்களை மக்களை மனம் திரும்ப சொல்லுவதனால ஒரு தவறு செய்துவிட்டாரா? அவர் அன்றைக்குள்ள மூப்பொருளிடத்தில் மனம் திரும்ப சொல்லும் பொழுது தவறு செய்துவிட்டாரா? பேதுரு பெந்தகோஸ்தாலே அவிசுவாசிகளை பார்த்து மனம் திரும்ப சொல்லும் பொழுது தவறு செய்துவிட்டாரா? இல்லை, தவறு செய்யவில்லை. இந்த இறையில் உள்ளவர்களெல்லாம் உங்களை வேதத்திலிருந்து வழிவிலகல் செய்து விடுவார்கள். கவனமாயிருங்கள். இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது என்ன? உங்களை பாவத்திலிருந்து, பாவத்தினுடைய வல்லமிருந்து விடுதியாக்கக்கூடிய செய்திதான் சத்தியம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று பாவத்தினுடைய வல்லமிருந்து உங்களை விடுதலையாக்கவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு நன்றாக கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் அது சுவிசேஷத்தின் பகுதி அல்ல. ஆகவே இந்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு காலம் நமக்கு நன்மையான ஒரு காரியத்தை தேவன் திரும்ப என்று சொல்ல மாட்டார். தேவன் நல்ல ஒரு தேவன். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் கொடுக்கிறார். ஒன்றை விட்டுவிடு என்று சொன்னால் அது நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். பூமிக்குரிய தகப்பனை குறித்து எண்ணி பாருங்கள். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை விட்டுவிட முடியாது சொல்லுகிறார்? ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நன்மையான காரியங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதில்லை. அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட சொல்லுவதில்லை. நல்ல சாப்பாடு சாப்பிடாது என்று சொல்ல மாட்டார். அவர்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து பள்ளிக்கு போது நிறுத்திவிட சொல்ல மாட்டார். இல்லை, ஆனால் அவருடைய கெட்ட நண்பர்கள் விட்டுவிடும் என்று சொல்லலாம், கெட்ட பழக்கங்கள் விட்டுவிடும் என்றே சொல்லலாம். ஒரு நல்ல தகப்பன் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு நன்மையான காரியங்களை விட்டுவிடும்படியாக சொல்லவே மாட்டார். அவர்களுக்கு தீமையான காரியங்களை மட்டுமே உடம்படியாக சொல்லுவார். ஆகவே அவரை காட்டிலும் மேன்மையான தகப்பனாக இருக்கக்கூடிய தேவன் நமக்கு எதை விட்டுவிட முடியாது சொல்லுவார், எதிலிருந்து மன திரும்ப முடியாது சொல்லுகிறார், நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய முழு பலனையும் வல்லமையும் அடையும்படியாய் தடை செய்கிற காரியங்களை விட்டுதான் நம்மை திருந்த சொல்லுவார். தேவன் நம்மை எந்த முழுமையான நிலைக்கு வளர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது அதை பூமிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் முழுமையாய் காணலாம். இப்படித்தான் தேவன் நீங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவிலே ஒரு மாதிரி அங்கே இருக்கிறது. அதோடு கூட நான் இந்த மாதிரியை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நான் அது போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்கிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். ஒவ்வொரு காரியத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலே அது போன்று இல்லாத ஒவ்வொரு காரியத்திலும் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எந்த கோட்பாடுகளின்படி வாழ்ந்தாலும் அது போல நான் வாழ விரும்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் உள்ள கோட்பாடுகளுக்கு புறம்பாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். நான் கடந்த சமயத்தில் சொன்னது போல நாம் அதிகமாக தேவனோடு கூட நடக்க அழுக அதிக வெளிச்சம் பெறுகிறோம். நாம் இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து வெளிச்சம் பெறுகிறோம். நாம் அப்படி திரும்பும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றுக் கொள்கிறோம். அதுதான் விசுவாசம். நாம் திரும்பின பிறகு மனம் திரும்புதல் என்பது திரும்புதல், விசுவாசம் என்பது தேவனத்திலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். இப்படிதான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இப்படித்தான் நாம் தொடர்ந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்னது போல மனம் திரும்புதல் என்பது தொடர்ந்தே நடக்கக்கூடிய ஒரு காரியம். அங்கே ஏதோ ஒரு கிறிஸ்துக்கு ஒத்திராத சுபாவம் உங்களுக்கு இருக்கும் அளவும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாம் எல்லாரும் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நானும் ஒத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நம்மில் யாருமே கிறிஸ்துவை போல இன்னமாய் பூர்ணமாகவில்லை. அப்படி பூர்ணமாகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பவில்லை, நான் பூர்ணமாகவில்லை என்று சொன்னால் நாம் தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் தான் ஒன்று யோவான் 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் பொருள்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம். இங்கே ஒரு நம்பிக்கை, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து பேசுகிறது. அநேக கிறிஸ்தவர்களை கேட்டு பாருங்கள், உங்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டு பாருங்கள். அந்த ஆனந்த பாக்கியம் என்ன, ஆனந்த நம்பிக்கை என்ன என்று கேட்டால், ஆம் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொல்வார்கள். அது முழுமையானதல்ல, அது பாதிதான். 1 யோவான் 3:2 பாருங்கள், கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை போல இருப்போம். இங்கே 2 காரியங்களை பாருங்கள், அவர் வெளிப்படுகிறார், நாம் அவர் கொப்பா இருப்போம். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு 2 பகுதிகள் உண்டு. ஒன்று, கிறிஸ்து வரப்போகிறார், அந்த நம்பிக்கையின் ஒரு பகுதி. அந்த 2வது பகுதி என்னவென்றால், அவர் வரும்பொழுது நான் அவரை போல இருப்பேன். உங்களுக்கு அது தெரியுமா? சத்தியத்தின் அறியாமைதான் நாம் விருதியாவதிலிருந்து நம்மை தடுக்கிறது. சத்தியம் என்னவென்றால், நமக்கு ஆனந்த நம்பிக்கை என்னவென்றால், கிறிஸ்து மீண்டுமாய் வருகிறார், நான் அவரை போலவே இருப்பேன். இப்பொழுது 1 யோவான் 3:3 வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு உண்மையாலும் இருக்குமானால், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல உன்னையும் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல உங்களையும் நீங்கள் சுத்திகரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த அவருடைய பரிசுத்தத்தின் நிலையை அடையும் வரை நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பீர்கள். கடந்த வேதாகமத்திலே பார்த்தோம், வேதாகம பாடத்திலே பார்த்தோம், கிறிஸ்துக்கு ஒப்பில்லாத கிறிஸ்துக்கு ஒத்திராத எந்த ஒரு காரியமும் பாவம் தான். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நாம் தன் உணர்வுள்ள பாவங்களில் மட்டுமே இடைபெடும் முடியாது சொல்லுகிறார். மனம் திரும்புதல் என்பது நாம் வாழ்க்கையை தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னேன். நான் இதை உங்களுக்கு உழைக்க சொல்லட்டும், 90% நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை நாம் பார்க்க முடியாது. நமக்கு தவறான மனப்பான்மையில் இருக்கிறது, அதை குறித்து அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, அது தேவசத்திற்கு விரோதமாயிருக்கிறது, நாம் அதை குறித்து அறியாது இருக்கிறோம். இவைகள் எல்லாமே நாம் தன் உணர்வற்ற பாவங்கள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே 90% நாம் பார்ப்பதில்லை, நாம் பார்க்கக்கூடிய காரியம் 10% மட்டுமே. அந்த பகுதியிலே நாம் பாவம் செய்யும் பொழுது அது தன் உணர்வுள்ள பாவம் என்று சொல்லலாம். மீதியுள்ள 90% நான் பாவம் செய்யும் பொழுது, நான் பாவம் செய்கிறேன், நீங்களும் பாவம் செய்கிறீர்கள், அது நம் தன் உணர்வற்ற பாவம். அறியாமல் நாம் பாவம் செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. வேதம் பாவத்தினுடைய வெற்றியை குறித்து சொல்லும் பொழுது அந்த 10% பகுதியிலே மட்டும்தான் அங்கே நாம் வெளிச்சம் பெறுகிறோம். ஆகவே அந்த 90% தன் உணர்வற்ற பாவத்திலே நாம் அது வெற்றி பெற முடியாது. அது இப்படி தன்னுணர்வுள்ள பாவமாக மாற வேண்டும். எனது வாழ்க்கையில தன்னுணர்வற்ற பாவம் இருக்கிறது எப்படி அறிந்து கொள்ளலாம்? என்னால் அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் இந்த இரண்டு காரியங்களுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். தன் உணர்வுள்ள பாவம், தன் உணர்வுள்ளாத பாவம். ஆகவே தான் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது என்பது மிகவும் தவறான விஷயம். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு 10% தான் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே மற்றவர்களை பற்றி எவ்வளவு சதவீதம் உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறீர்கள்? நீங்கள் எப்பொழுதாவது பார்க்கிறீர்கள் அந்த மக்களை? 1% குறைவாகத்தான் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறீர்கள். அங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் 1% மட்டுமே அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் அவரை நியாயம் தீர்க்கிறீர்கள், அதனுடைய புத்திரத்தை விளங்கிக் கொண்டீர்களா? அது எதற்கு ஒப்பாக இருப்பது என்று சொன்னால், ஒரு நீதிபதி வழக்கு மன்றத்திலே 100 பக்கங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது முக்கியமான வழக்கு. அந்த 100 பக்கங்களில் முதல் பக்கத்தை மட்டும் வாசித்து விட்டு அவர் தீர்ப்பை சொல்லிவிடுகிறார். அப்படிப்பட்ட நீதிபதியானது அந்த நீதிமன்றத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட வேண்டும். ஆனாலும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு 1% வாழ்க்கையை கூட, அனைவருடைய வாழ்க்கையிலிருந்து 1% கூட உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவர்களை நியாயந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் 1% மட்டுமே ஒரு நபரை குறித்து அறிந்திருக்கிறீர்கள், அவர்களை குறித்து நீங்கள் நியாயந்திருக்கிறீர்கள். நீங்கள் 100 பக்கம் இல்லை, ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துவிட்டு நியாயந்திருக்கிறீர்கள், எவ்வளவு தீமையான நபர் என்று காண்பிக்கிறது. ஆகவே மற்றவர்களை நியாயந்திருப்பதை நாம் நிறுத்திவிட வேண்டும். ஆனால் ஒரு நபர் தெரியும், அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு 10% தெரியும், அது நீங்கள் தான். ஆகவே உங்களை நீங்களே நியாயந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4 அதிகாரம், உங்களை நீங்களே நியாயந்திருக்கும் பொழுது அதுதான் நீங்கள் தேவனுடைய வீட்டில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் தேவனுடைய வீட்டின் ஒரு பகுதி என்ற அர்த்தம். நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாக இருக்கிறது. 1 பேதுரு 4:17, அது முதலாவது நம்மிடத்திலே தூங்குகிறது. அப்படியானால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவாயிருக்கும்? ஆகவே ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். ஒரு பனி கட்டியை, ஐஸ் கட்டியை ஒரு டம்ளர்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ்ல போடுகிறீர்கள். நீங்கள் அந்த ஐஸ் கட்டினுடைய 10% மட்டுமே மேலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த தண்ணீர் பரப்பிற்கு மேலே இருக்கிறது 10% தான். அது 90% அந்த தண்ணீர் பரப்புக்கு உள்ளே போய்விடுகிறது. நீங்கள் ஒரு கத்தியை எடுத்து மேலே காணப்படுகிற அந்த 10% ஐஸ் கட்டியை வெட்டி விடுகிறீர் என்று வைத்துக் கொள்வோம். அதை தூக்கி எறிந்து விடுங்கள். மீதி உள்ள அந்த பனிக்கட்டிக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. அதுல இருக்கக்கூடிய அந்த 90% இருக்கக்கூடியதான 10% மேலே வந்துவிடும். அந்த 90% உள்ள 10% மேலே வந்துவிடும். நீங்கள் கத்தி எடுத்து மீண்டும் அந்த 10% விட்டு விடுகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் மேலே வந்துவிடும். இப்படித்தான் தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே மறைந்திருக்கக்கூடிய காரியங்கள், எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய காரியங்களிலே நான் இடைப்பட்டு விட்டால், தவறு என்று தெரிந்த காரியங்களிலே நான் இடைப்பட்டு விட்டால், அது சரி செய்துவிட்டால், தேவன் பார்க்கக்கூடாத ஏரியங்களிலே இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குரிய ஒத்த சுபாவம் என்ன, ஒப்பிட்ட சுபாவம் என்ன என்பது தெரியாத காரியங்களை குறித்து அவர் வெளிச்சத்தை கொடுக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த பனிக்கேட்டையிலிருந்து இப்பொழுது வெட்டப்பட்டு அது அளவிலே குறைந்து கொண்டே வருகிறது. யாருமே முழுமையாக இந்த பூமியிலே இந்த பனிக்கட்டியை நீக்கினதே கிடையாது. அப்போஸ்தலன் பவுலும் கூட அப்படி நீக்கிவிட முடியவில்லை. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலே அந்த ஐஸ் கட்டினுடைய அளவானது மிகவும் குறுகியதா இருக்கும். ஏன் என்று சொன்னால், அவர் தேவன் கொடுத்த வெளிச்சத்தினுடைய அவர் கீழ்ப்படைந்திருக்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 24:16 சொல்லுகிறார், தேவனுக்கும் மனிதனுக்கு முன்பாக தூய்மையான மனசாட்சியை வைத்துக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் அது. அவருக்கு ஒரு புது பகுதியில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது அவர் அதை குறித்து மனம் திரும்புகிறார், சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆகவே நாம் பார்க்கிறோம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி, மனம் திரும்புதல், தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருத்தல். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மனம் திரும்புதலை குறித்து சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த மனம் திரும்புதல் என்பது பிரதானமாக நம்முடைய உள்ளான பாவத்தை குறித்து இடைபட வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே வெளியுறகமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்தரங்கமான காரியங்கள், உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக, பழைய ஏற்பாட்டிலே பலிகள் எல்லாம் வெளியுறங்கமாக இருந்தது, வெளியே பலிபீடம். புதிய ஏற்பாட்டிலே இந்த பலிகள் எல்லாம் அது உள்ளான காரியம், உள்ளே இருக்க காணப்படுகிற காரியம். பழைய உடன்படிக்கையிலே தேவாலயம் வெளியே இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே நாமே தேவாலயம், நாம் உள்ளே இருக்கிறோம். நாம் உள்ளே இருக்கிறது தான் தேவனுடைய ஆலயம், தேவன் உள்ளே வாசம் பண்ணுகிறார், இதுதான் தேவனுடைய ஆலயம், நம்முடைய உள்ளமே தேவனுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள் பிரதானமாக வெளியே காணப்படக்கூடிய பாவங்களோடு கூட இடைபடுகிறதா இருந்தது. புதிய உடன்படி புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 5:6, இயேசு அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய பாவங்களை குறித்து பேசினார். ஆகவே பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம். பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் வெளிரங்கமாய் பரிசுத்தமாய் இருந்தார்கள், புது உடன்படிக்கையிலே நாம் அந்தரங்கத்திலே பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். பழைய உடன்படிக்கையிலே 10 கற்பனைகளிலே நீங்கள் யாத்திராகமம் 20 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த 10 கற்பனைகளிலே 9 கற்பனைகள் வெளியரங்கமான வாழ்க்கையை குறித்து இடைபெறுகிறது. இதெல்லாம் யாத்திராகமம் 20 பட்டியலிடப்பட்டிருக்கிறது. உங்கள் வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீங்கள் விக்கிரங்களை செய்யக்கூடாது, கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. முதல் 4 கட்டளைகள், அதற்கு பின்பு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விவசாயம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல் உன் அயலகத்தானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்லாதிருப்பாய் என்று சொல்லவில்லை, பழைய ஏற்பாட்டிலே பொய் சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளை இல்லை. அது மிகவும் உயர்ந்த ஒரு நிலைமை நிலவரம். ஆனால் நீ வழக்கு மட்டத்திலே போகும்பொழுது அங்கே ஆணையிடும் பொழுது உன் அயலகத்தானுக்கு விரோதமாக பொய் சொல்லாதே, பொய் ஆணையிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பொய்யின் மேலே அவள் வெற்றி பெற முடியவில்லை. அது துக்கமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் பொய்யிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 9 கற்பனைகளும் வெளியங்கமான வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஆனால் 10 கட்டளை என்று வரும்பொழுது தேவன் 10 கட்டளை கடைசியிலே போட்டிருக்கிறார், எத்தனை பேர் உண்மையும் நேர்மையுமா இருப்பார் என்பதை சோதிப்பதற்காக அதை வைத்திருக்கிறார். அந்த கற்பனை என்னவென்றால், பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் இச்சாயிருப்பார், அயலகத்தனுடைய மனைவி இச்சையாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பறித்துக் கொள்வது என்று அல்ல, ஆனால் உட்கார்ந்து கொண்டு பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவி நினைத்துக் கொண்டிருப்பது, ஆசைப்படுவது, இச்சிப்பது. உங்களுடைய அயலகத்தானுக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானது இல்ல, அதை நீங்கள் இச்சித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய வீடா இருக்கலாம், உங்களுடைய அயலகத்தானுடைய மகளா இருக்கலாம். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அயலகத்தானுடைய மனைவியா இருக்கலாம், அல்லது அயலகத்தானுடைய மகளா இருக்கலாம். கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது, நாம் உன்னுடைய மனைவி அல்லாத ஒரு ஸ்திரியை இச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே நாம் ஒரு கற்பனை, யாரும் கை கொள்ள முடியாத ஒரு கற்பனை நாம் பார்க்கிறோம். நீ இச்சிக்க கூடாது, யாருமே அதை கை கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி பிலிப்பியர் 3 சொல்லுகிறார், நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் அதே நபர் சொல்லுகிறார் ரோமர் 7 அந்த கடைசி கட்டளை என்று வரும்பொழுது நீ இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது, நான் எல்லா விதமான இச்சைகளும் எனக்குள்ளே இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நேர்மையாக இங்கு இருக்கிறார். இதுதான் பவுலுக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பவுல் நேர்மையுள்ளவராக இருந்தார் முற்றிலுமாக. எல்லா விதமான இச்சைகளும் உள்ளத்தில் வருகிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட அவர்களை நான் ஜெயிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்கிறார். ஓ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று அவர் கதறுகிறார். அதை ரோமர் 7 வாசிக்கிறோம். ஏன் தேவன் இந்த 10 கற்பனை அங்கே வைத்திருக்கிறார், யாருமே கட்டளை கை கொள்ள முடியாது என்று அறிந்திருந்து மேனங்க வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் மக்கள் 9 கற்பனைகளும் கை கொண்ட பிறகு 10 கற்பனை வரும்பொழுது அவர்கள் நேர்மையை ஒத்துக்கொள்கிறார்களா, அல்லது பரிசீலனை போல பெருமை பாராட்டுகிறார்களா? ஆண்டவரே நான் மற்றவர்களைப் போலல்லே நான் எல்லா கற்பனையும் கை கொண்டேன் என்று சொல்கிறார். தாழ்மையான மனிதர்கள் பவுலை போல இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நான் 10 கற்பனைகளை கை கொள்ள முடியவில்லை, 10 கற்பனையை கை கொள்ள முடியவில்லை, நான் எவ்விதமான எல்லா விதமான இச்சைகள் இருக்கிறது ஆண்டவரே, பொருளாசி இருக்கிறது ஆண்டவரே, யார் என்னை விடுதலையாக்குவான், நிர்பந்த மனுஷன் என்று சொல்கிறார். பரிசுடைய ஆவியை காட்டும் இது வித்தியாசமான ஆவி. இவர்களை பட்டுத்தான் தேவன் உற்று பார்க்கிறதா இருக்கிறார். யாரெல்லாம் தோல்வியடைந்து பத்தாம் கற்பனையை கை கொள்ளக்கூடாமல் தோல்வியடைந்து கதறுகிறார்களோ அவர்களை தேவன் பார்க்கிறார். ஆகவே அவர்களை தேவன் புது கற்பனைக்கு கொண்டு வருகிறார், புது உடன்படிக்கை கொண்டு வருகிறார். அது பாவத்தின் மேல் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே பத்தாவது கற்பனையை அகல்தான் தேவன் இங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த ஐஸ்வரமான வாலிபர் இடத்துல பேசும் பொழுது அவர் ஒன்பதாம் கற்பனை வரைக்கும் தான் அவர் இடத்துல சொல்லி நீ கை கொண்டிருக்கிறாயா என்று கேட்டுக்கிறார். பத்தாம் கற்பனை அவர் சொல்லவே இல்லை. அங்கே இந்த முதலாவது முதல் நான்கு கற்பனைகள் தேவனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆனால் மீதி உள்ள ஐந்துதான் மனிதனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள். அந்த ஆறு கற்பனைகளை தேவன் ஐந்து கற்பனை மட்டும் சொல்கிறார். மார்க்கு 10:19, நீ விவசாயம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாப்பிடித்தான் கனம் பண்ணுவாயாக. ஆகவே இவைகள் ஐந்து, நான் இவையெல்லாம் கை கொண்டிருக்கேன் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் பத்தாவது கற்பனை குறித்து சொல்லுகிறார். உன்னுடைய பண ஆசை குறித்து என்ன? போய் உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விட்டு வா, அது விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து பின்பற்ற என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாம் அங்கே பார்க்கிறோம், அவன் அந்த பத்தாவது கற்பனையை கை கொள்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை. ஆகவே ஆண்டவர் அந்த பத்தாவது கற்பனையை மக்களுடைய உண்மையையும் நேர்மையும் சோதித்து பார்க்கும்படியாக அங்கே வைத்திருக்கிறார். பவுல் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருந்தார், ஆண்டவரை என்னால் கை கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். ஓ நிர்பந்தமான மனிதன் என்று அவர் கதறுகிறார். ஆண்டவரை யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்கிறார். அடுத்த அதிகாரத்தை சொல்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்குகிறார். ரோமர் 8:8 அடுத்த அதிகாரத்திலே, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்னை விடுதலையாக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அவருக்கு வெளிச்சம் கிடைத்தவுடனே அவர் மனம் திரும்பினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே புது இச்சையை கண்டுபிடித்த உடனே அதை தேவனுக்கு அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தவறாயிருக்கிறது, எனக்கு இதில் விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார். இங்கெல்லாம் தேவன் ஒரு மனிதன் உண்மையாலுமே தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறானோ, அதை சீரியஸா எடுத்துக்கொள்கிறானோ, எப்படியாவது இதில் விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறானோ, தேவனை நோக்கி கதறுகிறானோ, திருவிக்காக ஆண்டவரே நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கதறுகிறானோ, அவனுக்கு ஜெயம் கிடைக்கிறது, அவனுக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை கிடைக்கிறது, அவன் ஜெயாளியா இருக்க முடியாக. மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல், அது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்ம நடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறோம், எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், 7 பாவம் செய்யாத அவர் அவருக்குள்ளே பாவம் இல்லை, ஆனாலும் சோதிக்கப்பட்டார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவர் எப்படி பாவத்தை மேற்கொண்டார்? அவர் தான் நமக்கு ஒரு மாதிரி. எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இதனால் நோக்கி ஜபித்தார், ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று ஜபித்தார். அது ஆவிக்குரிய மரணம், அதுதான் பாவம். அவங்க ஜபம் கேட்கப்பட்டது, அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது. ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த வழியிலே தான் நான் வாழ வேண்டும். இயேசு ஏன் பாவம் செய்யவில்லை? அவர் சீரியஸாக இருந்தார். அவர் சோதனையோடு போராடும் பொழுது பலத்த சத்தத்தோடு கணினோடு கதறினார். நாமும் அதே போல தினத்தில் கதரும் பொழுது நாமும் அதே ஜெயத்தை அனுபவிக்க முடியும். அவர் அனுபவித்த ஜெயத்தை நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் தொற்று போயிருந்தால் பாவத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவன் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.